ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 6. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
சித்தாந்த சாத்திரம் படிக்கும் போது உள்ள ஒரு சிரமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சூத்திரமும் படிக்கும் போது அந்தந்த சூத்திர பொருள் நன்றாக விளங்கும். முதலில் சைவ சித்தாந்தத்தை பற்றி அதனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் இந்திய தத்துவ ஞானம் என்ற நூல் ஆசிரியர் லட்சுமணன் அவர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். எல்லா தத்துவங்களையும் பல தத்துவங்களையும் அவர் எழுதி சைவ சித்தாந்தத்தின் உயர்வை மிக அருமையாக நடுநிலை நின்று காட்டியிருந்தார். அதற்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஏகான்மாவாத கொள்கையை விட்டு சைவ சித்தாந்தத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்பு ஏகான்மாத கொள்கை தான், அது சைவமாக சைவனாக பிறந்து விட்டோம் என்று சைவ சித்தாந்தத்தை நான் கொள்ளவில்லை. அதை கற்று அவர் தர்க்க ரீதியாக அதனுடைய உயர்வை காட்டியிருக்கும் பொழுதுதான் இப்ப இதில் ஏதோ ஒரு உயர்வு இருக்கின்றது, நான் சில கண்ணாடிகளை போட்டுக்கொண்டு அதை புறம்பாக நினைத்திருந்தோம் என்று அப்பொழுதுதான் உணர்ந்து, அப்ப அவர் இன்னென்ன நூல்கள் எல்லாம் படித்தால் அது சிறந்த விருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லி ஆவல தூண்டுத மாதிரி எழுதியிருந்தார். இப்ப சிவஞான போதம் ரொம்ப விழுமிய நூல், விழுமிய நூல்னா எத்தனை நூல்கள் கற்றா அது விளங்கும் அப்படின்னு சிந்தனை இல்லை. சிவஞான போதம் தானே அது ரொம்ப முக்கியமான நூலா, தானே முதல்ல அதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் சிவஞான போத திறவு என்று ஒரு நூல் எழுதியிருந்தார். அதை படித்து வரும்போது அப்ப அனுபவித்த இடர்பாடு என்ன அப்படின்னா, முதல் சூத்திரம் அவர் விளக்கும் போது விளங்கும், ரெண்டாம் சூத்திரம் போகும்போது அந்த முதல் சூத்திர பொருள் அப்படி மனதில் தங்கியிருக்கணுமே. ரெண்டாம் சூத்திரத்துல என்னென்னலாமோ நிறைய சொல்லுவார். அத்துவிதம் இருவினை போக்குவரவு புரிதல், தூளவுடல் சூக்குமுடல் விட்டு மாறு, தூளவுடல் ஒரு தூளவுடல் விட்டு இன்னொரு தூளவுடல் மாறுதல், அப்புறம் அந்த சக்தியோடு உள்ள தாதார்மைய சம்பந்தம், இப்படி சொல்லும்போது முதல் சூத்திரத்தில் உள்ள விஷயங்கள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறக்கும். அப்புறம் ரெண்டாம் சூத்திரம் முடிச்சுட்டு மூணாம் சூத்திரம் போகும்போது இந்த ரெண்டு சூத்திர கருத்துக்களும் நினைவில் இருக்கணும் இல்லையா. அதனுடைய அந்த வரம்புகளாவது நுட்பங்கள்லாம் நினைவில், ஒவ்வொரு நுட்பம் இல்லாட்டாலும் அந்த வரம்பு அந்த வரம்புலாவது ஞாபகத்தில் இருக்கணும், அதுவும் மறக்கும். அப்படி அதுல இருந்து 4 போக, 4 இருந்து 5 போக, அதான் அந்த முந்தைய சூத்திர கருத்துக்களை. சரி, 5 சூத்திரம் வந்தாச்சு, முதல் சூத்திரத்தை கொஞ்சம் வாசி பார்ப்போமே அந்த கருத்தை அப்படின்னு பார்த்தா அது முதல் தடவை வாசிக்கிற மாதிரி இருக்கும். சிரமங்கள் அதுதான். அப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர்கிட்ட போய் சேர்ந்த உடனே அவர் சொல்லி கேட்கும் போது இந்த இடர்பாடுகளே இல்லாம போயிட்டது. ஆசிரியர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட 12 சூத்திரமும் தொடர்ந்து பாடம் கேட்கக்கூடிய ஒரு நல்லூழி எனக்கு வாய்க்கவில்லை. ஆனா அவர்கிட்ட ஒரு 3, 4, 5 வரை கேட்டிருப்பேன். அப்புறம் கேட்டதெல்லாம் விட்டு விட்டு எப்பமாவது தான், 2 கழிச்சு போய் கேட்கறது அப்படி. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு சில சூத்திரங்களுக்கு நம்முடைய சிவஞானியவர்களுடைய உரையை சொல்லி வரி வரியாக சொல்லி அப்படி பாடம் சொன்னார். உரைக்கு விளக்கம் அப்படிதான், மூலத்துக்கு நேரடியா விளக்கம் கொடுக்கல. உரையை வாசித்து வாசித்து அதுக்கு குரல் சொல்லும் போது அது அவருடைய நடை பழகிவிட்டது. அப்ப ஏனைய சூத்திரங்களுக்கும் நாம படிப்பதற்கு தோதுவா இருந்தது. அந்த வஜ்ரவேல் முதலியாரோட திறவு கொஞ்சம் படிச்சிருந்ததுனால அந்த அடிப்படைகள் ஓரளவு தெரிஞ்சதுனால சிவஞான சுவாமியுடைய நடை வந்து எனக்கு என்னமோ அது ரொம்ப சிரமமான ஒரு நடை, விளங்கிக் கொள்ளவே முடியாத நடை அப்படிங்கறது எனக்கு தயவுசெய்து உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் தமிழ்ல பெரிய கெட்டிக்காரனும் இல்ல, அது படிக்கும்போது எளிதாகத்தான் இருந்தது. அப்போ அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த நடையை பழக்கப்படுத்தி விட்டார். அதுதான் ஆசிரியர் செய்யக்கூடிய பெரிய ஆசிரியர்கிட்ட படிப்பதோட சிறப்புன்னு சொல்றது என்னன்னா, நாமாக படிப்பதை விட ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிற சிறப்பு என்னன்னா, அவங்க நமக்கு ஒரு கண்ணை திறந்து விட்டுருதாங்க. அந்த நடையை பழக்கி விட்டுட்டாங்கன்னா அப்ப நீங்க அது சிற்றுரை படிக்கலாம், சித்தியார் பொழிப்பை படிக்கலாம், ஏய்வு பற்றி மற்ற சாத்திரங்களையும் கொஞ்சம் படிச்சிட்டீங்கன்னா மாவாளியத்தை கூட நீங்க புகுந்துடலாம். திருமலை பாராயணம் ஏற்கனவே நியமமா வச்சிருப்பீங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. எல்லாத்தோட போகும்போது ஆனா என்ன அப்படின்னா, என்ன இலக்கணம் இருந்தது என்றால் அது தமிழாசிரியருக்கு இயல்பாகவே வாய்த்த பேரு. அல்லாதவர்கள் என்ன செய்வது, அதை முயன்று படிக்கதான் செய்யணும். படிச்சாதான் மாவாளியத்தை நம்ம சுவைக்க முடியும். இலக்கண நூல்கள் நன்னூல் தொல்காப்பியம் மாதிரி நுழைய முடியாம கொஞ்சம் நேரம் வைக்காவிட்டாலும் கூட சின்ன சின்ன இனிய தமிழ் மொழியின் இயல்புகள் அப்படின்னு இப்போ ஒரு போட்டிருக்காங்க. ஏதோ ஒவ்வொருத்தர் அவங்களால முடிந்தது தமிழ் பணி செய்கின்றார்கள். அந்த இலக்கண நூல்கள் எல்லாம் கொஞ்சம் பொதுவான விதிகளை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா, இங்க கொஞ்சம் இது வினையச்சம், அது அந்த ஆகுபெயர், இது இந்த ஆகுபெயர் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல தெளிவா இருக்கும். தெளிவுபடுத்துவதுதான் இலக்கணம். ஐயா அவர்கள் அருமையாக ஒரு கருத்தை சொன்னார்கள், ஆனால் இன்னொன்று சொல்லிவிட்டார்கள், இது இங்க சொல்லுவதற்கு வந்து இப்போதைக்கு தோதில்லைன்னு சொல்லிவிட்டார்கள். ஆரம்ப நிலையில சொல்லக்கூடாது, அது ரொம்ப சரி. அதாவது தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் தோன்றுகின்றன ஒன்று ஒரு கருத்து, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுகின்றன கருத்து, இந்த ரெண்டுக்கும் ஒரு பொருள் ஒருமை காண்கின்றார் மாவாடித்தினர் சொன்னார்கள். இப்போது அதை சொல்வதற்கு வந்து வசதி இல்லைன்னு சொன்னார்கள், சரிதான். ஏன்னா ஆரம்ப நிலையில கேட்கறது சிரமம் தான். எப்படி அமைதி சொல்றாருனா, இலக்கணத்தெல்லாம் வச்சு ஆகுவேரெல்லாம் வச்சு அமைதி சொல்ற. ஆகவே எங்கெல்லாம் சிக்கல் தோன்றுகின்றதோ அங்கெல்லாம் இலக்கணம் தான் அந்த சிக்கலே தீர்க்கிறது பாருங்க. ஆகவே அது இலக்கணம்னா அது ஏதோ ஒரு சிலர் படிக்கக்கூடியதுன்னு இல்லை. அடியனை பொறுத்தவரை அதை படித்து படிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன், முயற்சி செய்தேன், முயல்கின்றேன், முயன்று கொண்டே இருப்பேன், அவ்வளவுதான். அது கரையை காண முடியும் நம்பிக்கை அடியனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட தமிழ் எழுத்து இளம்பூரணர் ரச்சனார்க்கினியர் போன்ற பெரிய ஆசிரியர்கள் என்ன எழுதுகிறார்கள் அப்படின்னா, எழுத்து இலக்கணத்தை தொடங்க சொல்கிறார்கள். எழுத்தின் உருவினை அப்படின்னு சொல்வார். எழுத்துக்களின் உருவினை ஆசிரியர் தாமே உணர்வாரே அன்றி நம்மனோருக்கு உணர்த்துதல் அரிதாகலின். அப்படிப்பட்ட இயல்புடையது நம்ம தமிழ் மொழி. ஏதோ நாம பேசி பழகிட்டோங்கனால அது ரொம்ப எளிய மொழின்னு அர்த்தம் இல்லை, மிக அரிய மொழி. அப்படிப்பட்ட மொழி நமக்கு தாய்மொழியாக வாய்த்தது நாம செய்த பெரிய தவம் தான். இந்த உலகத்துல வந்து எத்தனை மொழி பேசுகின்ற மக்கள் எல்லாமே இருக்கின்றார்கள், அத்தனையிலையும் தப்பி தமிழனாக பிறப்பதற்கு ஒரு தவம் வேண்டும். அதுல சைவ நூல்களை கற்கின்ற ஒரு உயர்ந்த நிலை வரணும்னா அது ஒரு தனி தவம் தான். அதை தொடர்ந்து 15 நாட்கள் நாம் சிந்திக்கக்கூடியது ஒரு பெரிய பேர் தான். அது அந்த பேரை சைவநெறி கழகம் தான் உருவாக்கி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அந்த வகையிலே நாம் இப்பொழுது 5வது சூத்திரத்திலிருந்து 6வது சூத்திரத்து வரை இருக்கின்றோம். முதல் சூத்திரத்திலே பதி உண்மைக்கு பிரமாணம் கூறினார். காணப்படும் உலகம் அவைவ புகப்படமையாலும் பலவேறு வகைத்தாய் சடமாயிருத்தலாலும் சுட்டி அறியப்படுதலாலும் தோற்றம் நிலை இறுதி என்னும் 3 தொழில்களை உடையது. ஆகையால் அது ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள் பொருள். இவ்வுலகம் தான் ஒடுங்குவதற்கு ஏதுவாய் நின்ற சங்காரக்களிடமிருந்து மீளவும் தோன்றும். ஏனெனில் உயிர்களை பற்றியுள்ள ஆணவம் நீங்காமையால் அதை நீக்கும் பொருட்டு. ஆகையால் சங்காரக்கடவுளே உலகிற்கு முதற்கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்று இவ்வாறு கூறுவார்கள் அளவினோடு உணர்ந்தோர் என்று பதி உண்மைக்கு பிரமாணம் கூறி நிலைநாட்டினார். அந்த சங்காரக்கடவுள் கடவுளர் அல்லர் என்று விளக்கப்பட்ட உயிர்களோடு எப்படி இருக்கின்றான்னு கேட்டீங்கன்னா, கலப்பினால் அவ்வுயிர்களையாகவும் பொருளால் தானேயாகவும் செலுத்தும் தன்மையால் அவ்வுயிர்களும் தானுமாகவும் விளங்குகின்றான். விலங்கு என்ன செய்கின்றான், எப்படி செலுத்துகின்றான், தன்னுடைய ஆணையால் செலுத்துகின்றான். ஆணையால் எப்படி செலுத்துகின்றான், அவன் நினைத்தவாறெல்லாம் செலுத்துகின்றான் இல்லை, ஆணையின் வழி வருகின்ற இருவினைகள். உயிர்களை ஏன் செலுத்தணுங்கிற அவசியம் என்ன வந்தது, உயிர்கள் வினைகளை செய்வதனாலே அதற்கு ஏற்ற போகங்களிலே அந்த உயிர்களை செலுத்த வேண்டியுள்ளது. இருவினை தானாக வந்து உயிர்களை சென்று அடையாது, அப்ப இவன் செலுத்தினாதான் அந்த இருவினை பயணங்கள் சென்று அடையும். ஆகவே ஆணை என்னும் பரியாய பெயருடைய தனது சிற்சக்தியினால் செலுத்தப்படுகின்ற இருவினைகளுக்கு ஏற்றபடி அவ்வுயிர்கள் இரத்தல் பிறத்தல்களை புரியும் வண்ணம் தன்னுடைய சிற்சக்தியிலிருந்து நீக்கமின்றி விளங்குகின்றான் இவ்வாறு சொன்னார். ஆக இதிலே முதற்காரணம் துணைக்காரணம் அது உண்மை பெறப்பட்டது. துணைக்காரணம் சிற்சக்தி, சிற்சக்தியின் வழிவந்த துணைக்காரணம் இருவினை, முதல் காரணம் மாயை, இறைவனுக்கு பற்றுக்கோட வேண்டும் என்பதனாலே உய்த்துணரப்பட்டது. இப்படி பாச உண்மை கூறியவர் அடுத்த பாட்டிலே பதி உண்மை கூறுகின்றார். ஆன்மா இலது என்று அறிந்து கொள்ளும் அறிவு ஆன்மா என்று சூனி ஆன்மாவதே மறுத்தார். தூளதேகம் ஆன்மா அல்ல, எனது உடல் என்று பிரிதின் கிழமையால் சொல்வதனாலே இது ஆன்மா அல்ல. இந்திரியங்கள் ஒன்றறிந்ததை இன்னொரு இந்திரியம் அறியாது, ஆகையினாலே 5ஐயும் அறிவது எதுவோ அதுவே ஆன்மா. ஒடுக்கம் சூக்கம் உடல் ஆன்மா அல்ல, ஏனென்றால் கனவில் நிகழ்ந்தவற்றை நனவில் மயங்கி அறிவதனாலே சூக்கம் உடல் ஆன்மா அல்ல. பிராணவாயு ஆன்மா அல்ல, ஏனென்றால் எல்லா கருவிகளும் ஒடுங்கிய நிலையிலும் பிராணவாயு தொழிற்படுவதனாலே அது முதன்மையுடைய ஆன்மா அல்ல. அப்புறம் தானாகவே உணரக்கூடியது பிரம்மம், ஆன்மாவை உணர்த்த உணரக்கூடியது, எனவே பிரம்மமும் ஆன்மா அல்ல. அது ஆன்மானால் அது மேலான ஆன்மா, அது பரமான்மா சீவான்மா அல்ல அப்படிங்க. அடுத்தான் போன்று தூள உடல் சூக்ம உடல் பிராணவாயு இந்திரியங்கள் இவை எல்லாம் சேர்ந்த சமூகமும் ஆன்மா அல்ல, அது மாயா இயந்திர தனு அப்படின்னு சமூக ஆன்மாவதை மறுத்து அந்த தனுவிற்குள் அந்த தனுவிற்கு வேறான பொருளாக இருப்பதுதான் ஆன்மா என்று சொன்னார். இனி அந்த ஆன்மாவின் இலக்கணத்தை சொல்லும் பொழுது இந்த ஆன்மா அந்த கரணங்களும் அல்ல, ஆனாலும் அந்த கரணங்களோடு கூடி நிற்கும். எப்படி என்றால் அரசனுக்கு சூழ்ச்சி துணைவராகிய அமைச்சர் போல. இங்கே இதுக்கு ஏன் அந்த கரணங்களின் துணை வேண்டியது என்றால், இந்த ஆன்மாவானது அறிவுடைய பொருளாக இருந்தாலும் அனாதையே அதை சார்ந்துள்ள சகசமலத்தினாலே மறைக்கப்பட்டு அறிவு இன்றி இருப்பதனாலே அந்த அறிவு விளங்கும் பொருட்டு அந்த கரணங்களோடு இந்த ஆன்மா கூடியது, கூடி நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் என்னும் 5 அவத்தைகளை எழுதியது. இதுதான் ஆன்மாவனுடைய இலக்கணம். முதல் 3 சூத்திரத்துல பிரமாணம் சொல்லிட்டார், பதி உண்டு பாசம் உண்டு பசு உண்டு. இப்ப இலக்கணம் சொல்லணும், ஆன்மாவிற்கு இலக்கணம் என்ன, அந்த கரணங்களோடு கூடி 5 அவத்தைப்படுதல். இது பொது இலக்கணம் தான். சிறப்பு இலக்கணம் சிறப்பதிகாரத்துக்கு வரும், உண்மை அதிகாரத்துக்கு. இது பொது இலக்கணம், அதாவது பிற பொருளோடு சார்ந்ததனால் ஏற்படுகின்ற இயல்பு தான் பொது இலக்கணம். நீர் சூடாக இருக்கின்றதுன்னா அதுக்கு அதோட இயற்கை இல்லை, தண்ணீர்னு சொல்கின்றோம், அது குளிர்ச்சி உடையது, அதான் அதனுடைய இயல்பு. சூடா இருக்குன்னா பிறவர்களோடு சேர்ந்த சேர்க்கையினால் வந்த இயல்பு தானே, அது நெருப்போடு தொடர்பு கொண்டதனாலே வந்த இயல்பு, ஆகையினால் அது பொது இயல்பு. அதற்கென்றே உரிய இயல்பு அதான் சிறப்பு இயல்பு இல்லையா. குளிர்ச்சி நீருக்கு உண்மை இயல்பு சிறப்பு இயல்பு, சூடு வந்து பொது இயல்பு அந்த மாதிரி. அதுவரை ஆன்மாவுக்கு உள்ள சிறப்பு இயல்பு அது வேறு, இது அந்த காரணத்தை சார்ந்ததனாலே வந்த இயல்பு. 5 அவத்தைப்படுதல் பொது இலக்கணம் இலக்கணம் சொன்னார். இப்படி 4வது சூத்திரத்திலே அதனுடைய பொது இலக்கணத்தை பார்த்தோம். அடுத்தால் போல பாச இலக்கணம், பாசத்தினுடைய இயல்பு என்ன. அப்போ என்ன கேள்வி வந்ததுன்னா, அந்த கேள்விக்கு விடை சொல்லும் போது பாச இலக்கணம் பெறப்படுகின்றது. ஆன்மா அந்த கரணங்களோடு கூடி அறிந்து கொள்ளுமே, நீங்களே என்ன சொன்னீங்க, அரசனும் அமைச்சரும் சேர்ந்தது போல, நீங்க அரசன் அமைச்சர்களோடு சேர்ந்து தன் தொழில் நடத்துவது போல இந்த ஆன்மாவும் அந்த கரணங்களோடு சேர்ந்து அறிய வேண்டிய விடயங்களை அறிவித்துக் கொள்ளும். அந்த இடத்துல முதல்வன் வந்துதான் அறிவிக்கணும்னு என்ன இருக்கு இல்லையா. நீ வந்து என்னடா எப்பவும் சொல்றது என்னன்னா, முதல்வன் அறிவித்தால்தான் ஆன்மா அறியும்னு சொல்றீங்க. அதான் அந்த கரணங்கள் எல்லாம் முதல்வன் கொடுத்துட்டானே, அப்புறம் இந்த ஆன்மாவை தானே அறியணும். எனவே அந்த கரணங்களோடு கூடி ஏனைய பொறிகளோடு கூடி ஆன்மாவை அறிந்து கொள்ளும். இந்த இடத்தில் முதல்வன் அறிவிக்க வேண்டாம், உலகத்தை தோற்றுவித்தலும் அப்புறம் ஒடுக்குதலும் மட்டுமே அவன் தொழிலாக இருந்துவிட்டு போகட்டும். உலகம் நடப்பது அந்த ஆன்மாக்களை நடத்தட்டும். இந்த இடத்திலே அவன் வந்து உணர்த்த வேண்டும் என்பது இல்லைங்கும்போது, இந்த இடத்திலும் கருவிகளோடு ஆன்மா சேர்ந்தவழியும் கூட முதல்வனது உபகாரம் இன்றியமையாது வேண்டப்படும் அப்படின்னு சொல்றார். அப்பதான் உமாபதி சிவாச்சாரிய சொன்னதை சொன்ன, சடத்திரளும் அகர்த்தாவாய் அறிவொன்றில்லா தன்மையனும் கூட ஒரு சங்கையின்றேன். இந்த கருவிகளோ தமக்கென்று எந்த அறிவுமே இல்லாத சடப்பொருள்கள். ஆன்மாவோ பேரறிவுடைய பொருள் ஒன்று அறிவித்தால் அன்றி தானாக அறியாது. இந்த சடத்திரல்கள்லாம் எப்படி அறிவிக்கும் அண்மையை பெறும்? இவை வந்து காட்டாக இருந்து காட்டும். கண்ணாடி எப்படி கண்ணுக்கு காட்டாக இருந்து காட்டுகின்றதோ அதுபோல காட்டும், அறிவை உயிரினுடைய அறிவை விளக்கும் இல்லைன்னு சொல்றது இல்லையா. ஆனால் உயிர்களுக்கு அறிவிக்கும் தன்மை வெற்றி கிடையாது. எனவே பதி நேரடியாக அறிவித்தல் ஒன்று, சிவபெருமான் நேரடியாக அறிவிப்பார், அது தன்னையே அறிவிக்கிறது, அது முத்திய நிலை. பிரபஞ்ச விடயங்களை அறிவிக்கும் பொழுது ஆன்மாவுக்கு அவர் எப்படி அறிவிப்பார்? கருவிகளின் வாயிலாகத்தான் அறிவிப்பார். ஆகையினாலே ஆன்மா அந்த கரணங்களோடும் கூட வேண்டும், கூடினாலும் போதாது, முதல்வன் அறிவிக்கவும் வேண்டும். அப்ப இந்த மூணும் சேரணும். அதுதான் உமாவதிசிவம் நயமா வச்சிருப்பார். உண்மையதி காலத்துல அருண் சிவாச்சாரியும் சொல்லியிருக்காரு, உமாவதிசிவம் சொன்னது அது நினைவு கூறுகின்றது. அதனால சொல்றேன் ரொம்ப அருமை. அதாவது இதை மேற்கொண்டு தெளிவாகுது, தெளிவாக்குகின்றது. அது விடயத்தை அறிந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவார் உமாவதிசிவம் இருக்காரு. அவருடைய தர்க்கமே தனி அழகு. விடயத்தை அறிந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பார். விடயங்களை அறிந்தவங்க இல்லையா? அஜா சொன்ன மாதிரி சத்தாதிகள், சத்தத்தை அறிகின்றோம், பரிசத்தை அறிகின்றோம், ரூபத்தை அறிகின்றோம், ரசத்தை அறிகின்றோம், கந்தம் என்று சொல்லக்கூடிய மனதை அறிகின்றோம், மனத்தை அறிகின்றோம். இந்த ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்துக்கிடுவோமே, சத்தமோ ரூபமோ ஏதோ ஒண்ணு, உருவத்தை தான் அறியணும்னு வச்சுக்கோங்க. இந்த விடயத்தை அறிந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆளுக்கு ஒரு பதில் சொல்றான், ஒரு பெரிய கூட்டமே இருக்கான், ஆள் ஆளுக்கு ஒரு பதில் சொல்றான். என்ன அப்படின்னா, விடயத்தை அறிந்தது யார், இது என்ன கேள்வி? ஆன்மா தான் அறிந்தது அப்படிங்கிற. ஆன்மா தானாக எதையும் அறியாது அப்படின்ட்டு. அடுத்தால ஒருத்தர் சொல்றான், இந்த கருவிகள் இருக்கின்றனவே அதெல்லாம் எதுக்கு இருக்கு? அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் அவைதான் விடயத்தை அறிந்தன, அவையெல்லாம் சடம், அவை ராமாக அறிய மாட்டார் சொன்னா. அது சரி, இன்னொரு சொன்னா, அப்ப கருவிகளை கருவிகள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆன்மாவும் அறியலன்ட்டீங்க, முதல்வன் தான் அறிகின்றான் வச்சு கொடுமே, முதல்வன் தன்னுடைய திருவுருளால் அதெல்லாம் அறிகின்றான். முதல்வன் அதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல எல்லாருக்குமே சந்தேகம், எனக்கும் படிக்கும்போது வந்தது, முதல்வன் வந்து அறிய மாட்டான், அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே, முற்றறிவுடையவனாச்சே அப்படின்னா, அவன் எல்லாவற்றையும் ஒரு சேர அறிகின்ற முற்றறி உடையவன். ஒவ்வொன்றாக இது இன்ன விடயம், இது இன்ன விடயம் நாம் அறிவானா? அப்படி அறிய மாட்டான்னு சொல்ல வர, அதான் எங்க பொருள். இது இன்னது அப்படின்னு அவன் சுட்டி அறிவானா? மாட்டானே இல்லையா. எல்லாத்தையும் அறிவான், எல்லாம் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியும், அது வேற, அது முற்றறிவு, அது வேற. இது இன்ன விடயம்னு சுட்டி அறிய மாட்டான் இல்லையா. ஆகவே அதை அறியக்கூடிய அவசியம் அவனுக்கு இல்லை, தன் பொருட்டும் உலகத்தை படைக்கல. எனவே அவன் முதல்வனும் அறிய மாட்டான், திருவருள் அறியாது. சரி, உயிர் அறிய, உயிர்னா உயிர் தானாக அறியாதுன்னு அதை மறுத்துட்டேங்க. கருவிகள் அறிய மாட்டான் சடம்ட்டேங்க, முதல்வனும் அறிய மாட்டான், அதைவிட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டிங்க. அப்போ சேப்பும் ரெண்டு ரெண்டா சொல்லுவோம் சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான், இந்த ஆன்மாவும் கருவிகளும் கூடிய போது அப்ப இந்த ஆன்மா தானாக அறியாட்டாலும் இந்த கருவிகளை துணை கொண்டு விடயத்தை அறிந்தன அப்படி கொண்டான அப்படின்னு. அதுவும் பொருந்தாது. அதுக்குதான் இந்த சடத்திரளும் அகர்த்தாவாய் சொன்ன, இவனுக்கு கருவிகளோடு சேர்ந்தால்தான் இவனுக்கே அறிவு விளங்கும் ஆன்மாவுக்கே. இவன் எப்படி கருவிகளை அறிந்து அவற்றோடு கூடி அப்புறம் விடயத்தை அறிய முடியும்? ஆகவே ஆன்மாவும் கருவிகளும் சேர்ந்து அறிய முடியாது. இங்க அஞ்சாஞ்சுத்தன பிரச்சனை அதுதானே, அந்த கரணங்களோடு அமைச்சு அரசும் போல இருப்பான்னு சொல்லிட்டீங்க, அந்த கரணங்களோடும் பொறிகளோடையும் ஆன்மா அறிஞ்சிட்டு போகுது, முதல்வன் ஏன் அறிவிக்கணும் தானே கேட்கறான் இல்லையா. அதை நம்ம ஒத்துக்கிட மாட்டோம் இல்லையா, முதல்வன் அறிவிப்பாங்க. நம்ம இவன்னு சொல்றான், ஆன்மாவும் கருவியும் கூடி அறியும். தனித்தனியா சொன்னாதானே பொருந்தாதுங்க, கருவி மட்டும் அறியும்னா பொருந்தாது, அது சடம். ஆன்மா மட்டும் அறியும்னா தானா அறியாது, ஆகவே ஆன்மாவும் அறியாது. முதல்வன் அறிவான்னா முதல்வன் அறிய மாட்டான் அவசியம் இல்லைட்டீங்க. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து சொல்றேன், ஆன்மாவும் கருவியும் கூடி அறியும்னா, ஆன்மாவாக கருவியை அறிந்து கூடாது, ஆன்மாவாக கருவியை அறிந்து அவற்றோடு சேராது, ஆகவே நீ சொல்வதும் தவறுன்ட்டார். அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒத்து வரலையா, அப்ப இன்னொரு ரெண்டு காம்பினேஷன் போடுவோம்னா என்ன அப்படின்னு, முதல்வனும் ஆன்மாவும் கூடி, ஆன்மாவும் கருவியும் கூடினாதான் வாய்ப்பு இல்லைன்ட்டேங்க, ஆன்மாவும் முதல்வனும் கூடி, முதல்வனா அவனுடைய அருள், ஆன்மாவும் அருளும் கூடி விடயத்தை அறிந்ததுன்னு சொன்னான்னா, ஆன்மாவும் அருளும் கூடிட்டதுன்னா அது முத்தி நிலை. அப்ப பிரபஞ்ச விடய உலக விடயத்தை அறிஞ்சிட்டு இல்லையா. ஆகையினாலே அது முத்தி நிலைப்பா, அதுக்கு அதை சொல்லாத. நான் கேட்ட கேள்வி என்ன, உலக விடயத்தை அறிந்தது யாருன்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு நாம வந்து பல நூல்கள் படிச்சுட்டு போறோம்னு என்ன மாதிரி ஆட்கள் தான் சொல்லியிருக்காரு. நம்ம சித்தியார் படிச்சிருக்கோம், நாம அது படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிவபிரகாசம் படித்தேன். நீ படிச்ச லட்சணம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்கிட்ட தான் உமாவசியம் கேட்காரு, விடயத்தை அறிந்தது யார் அப்படின்னு. நான் ஒவ்வொரு பதிலும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன், ஆன்மாவும் திருவுருளும் கூடிய விடயத்தை அறிஞ்சுன்னு சொல்லிடுவோம், ஆன்மாவும் கருவியும் கூட முடியாதுன்ட்டு எங்க, ஆன்மாவும் அருளும் கூடி அறிஞ்சதுன்னா அது முத்தி நிலை, அதுவும் சாத்தியம் இல்லை, என்ன சொன்னாலும் மறுக்காரையான்னு சொல்லிட்டு. சரி, அப்ப இன்னும் ஒரே ஒரு சேர்க்கை தான் இருக்கு, ஆன்மாவும் கருவியும் சேர்ந்தாலும் முடியாது, ஆன்மாவும் அருளும் சேர்ந்தாலும் முடியாது, அருளும் கருவியும் சேர்ப்போம். அருள் முன்னால கருவி நிக்காதுப்பா, ஏழாம் சுத்திரத்துல சொல்லுவாரு, அருள் முன்னால போய் கருவி நிக்குமா, சூரியன் போய் மெழுகுவர்த்தி காட்டுறியா நீ போய் அப்படிங்க, அருள் முன்னால கருவி நிக்க, அதனால அதுவும் சொல்லாத, அதுவும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு விடை சொல்லாமலே போயிருந்தாருங்க. அடுத்த பாட்டுக்கு போயிருந்தாரு. என்ன அப்ப மாதிரி என்ன மாதிரி அறவுரைகள் அறவேக்காடு என்ன சொல்லுவான்? பத்தியடா, இது குன்றக்கூறல், மயங்க வைத்தல், இதெல்லாம் பண்ணிட்டாரையானா. அவர் என்ன எதிர்பார்க்காரு? உனக்கு அளவை தெரிஞ்சிருக்கணும், நீ அளவை நூலின் அடிப்படையாவது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவனுக்கு தான் நான் பாட்டு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர். என்ன போய் ஆசிரியர்கிட்ட போய் கேட்டா சொன்னார், எதுவுமே பதில் சொல்லல. அப்படின்னா மூணு பேர் இருக்கான், அவர் ரெண்டு பேரை காட்டி இவன் ரெண்டு பேரும் திருடர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டாரோ இங்க. இப்ப என்ன அர்த்தம்? மூணு பேரை காட்டி இவன் ரெண்டு பேரும் திருடன் இல்லையா, இவன் ரெண்டு பேரும் திருடர் அல்லர் அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? இங்க இருக்கின்ற மூன்று பேரில் இந்த ரெண்டு பேர் திருடர் அல்லர் அப்படின்ட்டா மூணாவது ஆள் திருடருங்கிறது அதான் ஒழிப்புங்கிறது. சொல்லாம விட்டதுதான் பொருள். சொல்லாம விட்டுட்டாருன்னா எதை சொல்லாம விட்டுருக்காரோ அதுதான் அங்க பொருள். கருவிகளாக விடயத்தை அறியாது, ஆன்மாவாக மட்டும் அறியாது, திருவருளாக மட்டும் அறியாது, கருவியும் ஆன்மாவும் சேர்ந்தும் அறிய மாட்டா, ஆன்மாவும் அருளும் சேர்ந்தும் அறியாது, திருவருளும் கருவியும் சேர்ந்தும் அறியாது. ஒன்னு ஒன்னாவும் முடியாது, ரெண்டு ரெண்டா சேர்ந்தாலும் முடியாது, அப்ப மூணுமே ஒன்னு சேரணும். அதான சொல்லாம விட்டது, அதைத்தான் இங்க உணர்த்துகின்றார். இவங்க சொல்றான், ஆன்மாவும் கருவியும் சேர்ந்தாச்சா, சபாஷ், அறிஞ்சிட்டு போட்டோம். எதுக்கு முதல்வன் தான், ஆன்மாவும் கருவியும் சேர்ந்தா போதாது, அந்த இடத்துல முதல்வனும் உணர்த்த வேண்டும். அதைத்தான் வலியுறுத்தது. கருவியும் வேண்டும், மறுக்கல, அந்த கரணங்கள் வேண்டும். சகசமனத்தை உணராததுனாலதானே அதுக்கு அந்த கரணங்கள் தேவைப்படுது, அதனால அந்த கரணங்கள் வேண்டும். இருந்தாலும் பொறிகளும் சேர்ந்து இருந்தாலும் முதல்வனுடைய உபகாரமும் அந்த இடத்திலே அவசியம் வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம கேட்போம், முதல்வன் உபகாரம் பண்றான்னு அதை நான் அறிய முடியவில்லையே அப்படின்னு கேட்பேனா? என்னமோ அறியக்கூடிய தகுதியெல்லாம் எனக்கு ரொம்ப முழுமையா இருக்கிற மாதிரி அறிய முடியவில்லையே நான் கேட்பேன். அப்பதான் சொல்றாரு, உன்னுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒரு வகையில நீ இந்த பொறிகள் அந்த கரணங்கள் மாதிரிதான். என்னன்னு கேட்டா, இந்த பொறிகள் அந்த கரணங்கள் எல்லாம் ஆன்மாவால் செலுத்தப்பட்டு தத்தமக்குரிய விடயங்களை அறியும். ஆனால் தாம் பொறிகள் என்றும் தமக்கு முதலாக இருப்பது ஆன்மா என்றும் இவை அறிய மாட்டா. அதுபோல இந்த ஆன்மாக்கள் எல்லாம் முதல்வனுடைய அருளினாலே செலுத்தப்பட்டு தத்தம் விடயங்களை அறியும், அனுபவிக்கும். ஆனால் தாம் ஆன்மா என்றோ தமக்கு தலைவனாக இருப்பது திருவருள் என்றோ அறிய மாட்டா. ரொம்ப வேதனையா இருந்தது எனக்கெல்லாம். ஏன்னா நான் யாரு, எங்க இருந்து வந்தவன், என்னுடைய பூர்வாசிரமம் என்னது? ஏகான்மவாதத்திலிருந்து வந்தவனா? ஆன்மாவை கூட சொன்னா எங்களால தான் தாங்கிட முடியாது. அந்த காலத்துல ஆன்மானா நாங்க, எங்களுக்கு ஒரே ஆன்மா தான் தெரியும். இவர் என்ன போயும் போய் இந்த ஆன்மாவை போய் பொறிகள் மாவோடவே ஒப்பிடுதாரையா? பொறிகள் தம்மையும் அறிய மாட்டான், தமக்கு முதலாகிய ஆன்மாவையும் அறிய மாட்டான்னா சரி, அது நியாயம், அவை சடம், அவை தம்மையும் அறிய மாட்டான், தமக்கு முதலே அறிய மாட்டான். அத மாதிரி ஆன்மான்னு சொன்னா என்ன, இது சித்து பொருள்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சித்தாண்டிகள்? பொருளை போய் சடப்பொருள் இருக்க, அத மாதிரி இதுன்னு சொல்றாங்களே, என்ன அநியாயமே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். என்ன என்ன சொல்ல வராங்கிற நுண்மை தெரியல. நமக்கு நுண்ணறிவு இல்லாட்ட நூல்களை குறை சொல்லுதான் நமக்கு வழக்கம். ஏன்ட்ட ஒரு நாள் சித்தாந்த பிரகாஷ் வச்சிருந்தேன் இங்க விக்ரசமுத்திரத்துல பேசுறதுக்காக வச்சிருந்தேன். அதை நான் வந்து பள்ளிவிடம் விட்டு நேரம் வர்றதுக்காக வேண்டி சித்தாந்த பிரகாஷ் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப என் மாணவி ஒருத்தி அவன் என்னமோ நினைச்சு அதை எடுத்து பாத்துட்டான். அவன் பாத்துட்டு என்னமோ ரெண்டு வரையும் வாசிச்சுட்டு, ஐயோ ஐயோ இது என்னது அப்படின்னு வச்சுட்டான். என்னன்னா அவளுக்கு புரியலன்னா இது நமக்கு புரியலையே அப்படிங்கிற உணர்வு வர மாட்டுக்கு பாருங்க. தன்னுடைய குறைய அங்க வந்து இது புரியாத நேரம் மேல இருக்கும், தன்னுடைய குறை யாரும் ஒத்துக்கொள்ள தயாரா இல்ல. இது என்னையா போட்டு எழுதியிருக்கீங்க அப்படின்னு அதை கூட சொல்லதான் தயாரா. அதே நிலைமைதான் எல்லா இடத்துலயும். ஒரு கண்ணோட்டத்தை முதலே நம்ம வச்சுட்டோம், அன்மானா அது உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ அதுல இருந்து அந்த கண்ணோட்டத்திலேயே பாக்குறோம். இப்போ தான் சித்தாந்தம் சொல்லும்போது சொல்றாங்க, அவனை நோக்க ஆன்மா அசித்து தான் பாரு. எந்த இடத்துல சொல்லுவாருன்னா சித்தியார்ல சொல்லுவாரு, இதுக்கு வேட அங்க வச்சிருக்காரு. புத்தி தத்துவத்தை கூட சொல்லி ஒப்பிட்டு சொல்லுவாரு. என்ன சிவன் சீவன் என்றிரண்டும் சித்தொன்றாம் என்றில் அப்படிங்கிற பாட்டு தொடங்கும். அதுல புத்தி தத்துவத்தை கூட ஒப்பிடும் போது அவன் சொல்லுவான், ஐயா புத்தி தத்துவத்தை கூட ஒப்பிடுதல, அது அசித்து அல்லவாமா, அவனை நோக்க இதுவும் அசித்து தான் பாம்பாரு. அவன் அறிவி காட்டா நீ எதை அறிவ, போகும்போதுதான் அதை அறிவார். ஆகவே தான் தன்னையும் தலைவனையும் உணர்ந்தார் அந்த இடத்துல. அதனாலதான் முதலே அளவேடக்கத்துல ஒரு கோடு போட்டாரு, தம்மை உணரார் உணரார் அப்படின்ட்டார். ஆகையினாலே அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவனோடு நோக்க அது அறிவித்தால்தான் இது அறியும் இல்லையா. இப்ப இதனுடைய அருகதை எப்படி இருக்கின்றது? தன்னை உணருகின்ற நிலையிலே ஆன்மாவின் அருகதை இல்லை, அது சகசமலத்தோடு அந்த அளவிற்கு அது சார்ந்திருக்கு. அந்த சகசமல பற்று கொஞ்சம் கொஞ்சமா நீங்கணும்னா அது விடய போகங்களை அழுந்தி அழுந்தி இந்த வினைப்பலன்களை அனுபவித்து அனுபவித்து தான் ஒரு பக்குவ நிலைக்கு அது வர முடியும். வினைப்போகம் எல்லாமே மருந்துதான். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். ஆக அப்படி அதுலதான் ஒரு பக்கம் வரும். அப்பதான் நம்மிடம் சுதந்திரம் இல்லையே, நாம் ஒரு சுதந்திர பொருள், எல்லாம் நம் இச்சை வழி, நாமே செய்கின்றோம், நாமே அறிகின்றோம் நினைச்சிட்டு இருக்கோமே, அப்ப நம்மால ஆகக்கூடியது ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்பொழுதுதான் அவனை அவன் மேல தேட்டமே வரும். அதனால வினைப்போகங்களை இப்படி ஊட்டுகின்றார். எனவே ஆன்மா சித்து பொருளா இருந்தாலும் அது இந்த நிலையிலே தன்னையோ தன்னுடைய தலைவனையோ அறியக்கூடிய நிலையில் இல்லை. அது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது. பின்னால பார்ப்போம், உடலை சார்ந்து தன்னை உடல் என்றே கருதி கொண்டு அந்த விடயங்களை மட்டுமே அறிந்து விடயங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கும். விடயத்தை விட்டா வேற ஒன்னும் தெரியாது. எல்லா சப்ஜெக்டும் இந்த விடயங்களை பத்தி தான் விளக்குகின்றது. ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு விடயத்தை விளக்கும், அவ்வளவுதான் உலகியல் நூல்கள் எல்லாமே. இங்கு மேலான பொருளை பற்றி சொல்வது நம்ம நூல்கள் தான். ஆக அப்படி தன்னையும் அறியாமல் தம்முடைய தலைவனையும் அறியாமல் இருக்கின்றன அப்படிங்கும் போது ஐயா அவர்கள், நம்முடைய திருவடியா அவர்கள் நன்றாக ஒரு கேள்வி கேட்டார்கள். நாம சொல்லிட்டோம், நம்ம சூத்திரத்துல என்ன விளைவிச்சிருக்கோம்னா, அப்போ ஆன்மாவால் ஸ்பிரிகள்லாம் செலுத்தப்படுது, செலுத்தப்பட்டு இன்ப துன்பங்களை உடம்புக்கு வந்து சேருது, உடம்புக்கு வந்த இன்ப துன்பங்களை ஆன்மா தனக்கு வந்ததாக அனுபவிக்கின்றது, உடலுக்கு வந்த இன்ப துன்பங்களை ஆன்மா அனுபவிக்கின்றது. அதுபோல இப்ப ஆன்மாவை யாரு செலுத்துறா, திருவருள் செலுத்துறாங்க. அப்ப ஆன்மாவுக்கு வந்த இன்ப துன்பங்களை திருவருளுக்கு சாருமே அப்படின்னு ஒரு தடையை எழுப்பினா, அப்ப நம்ம சாராதுன்னு சொன்னோம். போன வகுப்புல நம்ம பார்த்துட்டோம், அதான் நான் கொஞ்சம் வேகமா அதை சொல்றேன். போன வகுப்புல பார்த்ததுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவுக்கு வந்தது திருவருளுக்கு அனுபவம் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாக்களை திருவருள் செலுத்தக்கூடிய முறையே வேறு. என்னன்னா, அது வந்து கருவிகளை கொண்டு ஆன்மாவை செலுத்தல, அது தன்னுடைய எண்ணத்தினாலே செலுத்துகின்றது, அது அறிவிக்கின்றது, அது நம்மை செலுத்துகின்றது. எல்லாமே சங்கல்பத்துல தான் நடக்கும், அவனுடைய எண்ணத்துல தான் நடக்கும். ஆகையினாலே அதான் சொன்னார், காந்தத்தின் முன்னால் இரும்பு தொழிற்பதை போல. நீங்க இரும்பு அதை முன்னால வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி காந்தம் ஒரே நிலையில தான் இருக்கும். வைக்காத போது எப்படி இருக்கும், அப்பதான் வைக்கும் போதும் இருக்கும். அந்த மாதிரி எந்த விகாரமும் இன்றி அவன் விளங்குவான், காந்தம் கண்ட பிரசாதத்தவையன்னு சொல்லி முடிச்சார். என்னுடைய திருவடியா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள்னா, இயல்பாகவே அப்படி ஒரு சந்தேகம் இடத்துல எழும். அப்ப பொறி கருவிகளை எல்லாம் ஆன்மா செலுத்துவது போல ஆன்மாக்களை எல்லாம் திருவருள் தான் செலுத்துகின்றதுன்னு சொன்னீங்க, திருவதான சக்தி. சரி, அப்ப இந்த ஆன்மா ஒரு நல்வினை செய்தாலும் தீவினை செய்தாலும் யார் பொறுப்புன்னு கேட்டா, அந்த ஆன்மாதான் பொறுப்பு, அதுதான் அந்த வினைக்கேத்த பலனை அனுபவிக்கணும்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆன்மாக்கள் தாமாகவா செய்த இந்த வினைகளை, நீங்களே சொல்றீங்க திருவருள் செலுத்தாட்டா செய்ய முடியாதுங்க, அப்ப மட்டும் திருவருளுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கீங்க. ஆனா வினைக்கு யார் பொறுப்புனா ஆன்மா தலையில வச்சு கிட்டதேங்களா, இது என்ன இப்படி போட்டு ஆன்மாவை சங்கடப்படுத்துறீங்க அப்படின்னா, ஏன்னா அதன் செலுத்த போய்தானே இந்த காரியத்தை செஞ்சிருக்கான், திருவருள் செலுத்த போய்தானே தீவினை செஞ்சிருக்கான், தீவினை செய்யணும் நினைக்கும் போது திருவருள் செலுத்தாம இருக்க வேண்டியதுதானே, செய்ய அப்படின்னு செலுத்துது. அப்ப அதுதான பொறுப்பு. அப்ப அந்த தீவினைக்கு போய் ஆன்மாவுக்கு எதுக்கு இன்னொரு பிறவியில துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நல்ல கேள்விதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 போன்ற நூல்களை சொல்லுவார்கள். என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவின் வழியிலேயே அந்த ஆன்மாவை விட்டு, அதான் உலகுடைய நாயனார் கலிநடையில் அருமை சொல்வார், குணவழி நடவார் குணவழி நடந்து குணத்தினை திருப்புவார் போலன்னு சொல்வார். அவன் வழியிலே நம்ம வழியிலே தான் அந்த திருவருள் நம்மளை நடத்துது. என்ன அப்படின்னா, ஒரு தவறான இச்சை கொண்டால் அந்த ஆன்மா என்ன செய்கின்றது என்றால், அந்த இச்சை கொண்டது தவறு அப்படிங்கறத அந்த ஆன்மா உணர வைக்கணும். அந்த ஆன்மா உணர்ந்தால்தான் அப்படி தவறான இச்சை அதுக்கப்புறம் கொள்ளாது. அதை வந்து அந்த இடத்துல முதல்ல தடுத்துட்டான்னு வைங்க, திருவருள் தடுத்துட்டு, அந்த உள்ளார்ந்த அந்த இச்சை இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஆன்மா ஒரு நாளும் தகுதிக்கு வராது, தாழ்ந்த தகுதியிலே இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே அந்த எந்த மாதிரி தவறான இச்சைகள்லாம் வருது, ஏன்னா அந்த ஆன்மா மனம் விபரீதத்தை தான் கொடுக்கும், மலம் மறைப்பை பொறுத்தது. அது கேவலத்துல அடியோட அறிவை மறைச்சது, அது கூட எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். இப்ப என்ன பண்ணுதுன்னா, விபரீத கொள்ள தகுந்ததை தள்ள தகுந்தது மாதிரி காட்டும். 15 போய் உட்கார்றதா, அட நீ வேறப்பா, ஏன்னா என்னெல்லாம் ப்ரோக்ராம்லாம் வச்சிருக்கேன். தள்ள தகுந்ததே கொள்ள தகுந்ததா காட்டும். அங்க போமா, சினிமா தியேட்டர் போமா, போவோம், இன்னும் வேற எங்கெல்லாம் போமா, போவோம், ஜாலியா இருக்கும், போவோமா, இப்படி கொள்ள தகுந்ததை தள்ள, இன்னும் மட்டும் இல்ல, இது கொள்ள தகுந்தது இது தள்ள தகுந்தது என்று நூல்களில் நன்றாக அறிந்து வைத்தும் விதியை விளக்கு என்றும் விளக்கை விதி என்றும் இப்படி மயங்க செய்வது ஒன்றும் சேட்டையா பண்ணுது. அதுதாங்க மோகம்ங்கிற தொழில், மோகம்ங்கிறது அதுதான் விபரீதமாக அறிவை கொடுத்தல். அப்படி தன்னால் விரும்பப்பட்ட பொருள், அது அது மேல ஒரு பெரிய ஒரு அபிமானம் வந்து, அதுதான் மதம், என்னோட என்ன இது மாதிரி உண்டா, தன்னுடைய ஒரு பொருள் வச்சிருந்தா அந்த பொருள் மாதிரி உண்டா அப்படிங்குற அராகம், அப்படி அதை பத்தி உயர்த்தி சொல்லி 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 அது மேல ஆசைகள் அப்படி வளர்த்துக்கிட்டே போறது. என்கிட்ட அது இருக்கு, அந்த மாதிரி என்கிட்ட இருக்க மாதிரி எதுவும் கிடையாது, என்கிட்ட இருக்க மாதிரி எது கிடையாதுன்னு நாலு பேர்கிட்ட பேச பேச இன்னும் அவனுக்கு வந்து அது மேல பற்று அதிகமாகிட்டே போகுது, அராகம். அப்புறம் ஒருவேளை வினைவயத்தால் விதிவசத்தால் அந்த பொருளை இலக்க நேர்ந்தது என்றால் கவலை, அந்த கவலை மிகுந்து மிகுந்து அதை நினைத்து நினைத்து கவலை மிகுந்து கவலை தாபம் வாட்டம் அப்படின்னு அதனுடைய முற்றிக்கிட்டே போகுது. இப்படியெல்லாம் வேலைகளை செய்ய வைக்கிறது எது, இந்த ஆணவ மனம் தான் இந்த உணர்வுகள் எல்லாம் கொடுப்பது. இன்னொன்னு சொன்னாங்க விசித்திரம்னு சொன்னாங்க, அதுதான் இத்தனைக்கும் மேலானது. விசித்திரம்னா என்னன்னா, தான் அடைய வேண்டியது இது எதுவும் இல்லை, எனக்கு அங்க இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கின்றது, இங்க இன்னென்ன மாதிரிலாம் சொத்துக்கள்லாம் இருக்கின்றது, என் குழந்தைகள்லாம் அங்கங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாட்டில் செட்டில் ஆயாச்சு, இன்னமண்ணா செய்யறதுக்கு என்ன இருக்கு, சிவருமானாவது வழிபாடாவது, அது வாழ்க்கையில சங்கடப்பட்டவன் நொந்து போனவன் கோயில் குளம்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், பாவம், எனக்கு என்னையா அவசியம், என்னையா குறை எனக்கு, இதுதான் விசித்திரம். இந்த பேச்சு நம்ம அருளாளருக்கு எப்படி இருக்கணும், விசித்திரமா பேசானோ, நம்ம ஏதாவது ஏற்கமாறா பேசணும்னா, இவன் பழக்க வழக்கம்லாம் விசித்திரமா இருக்கேமா, நம்ம அருளாளர்களுக்கு இப்படி பேசுவது ரொம்ப விசித்திரம், திருமுறைகள்லாம் இதை கண்டிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஆகையினாலே இந்த விசித்திரம் இதுதான் 7வது குணம். இப்படி 7 வகையா திரிபுணர்வு ஊட்டுது எது, ஆணவ மலம். இப்ப திரிவுணர்வு ஊட்டிட்டு இருக்கும் போது ஆன்மா தன்னை அறியுமா, தன்னை அறியாது, தனக்கு முதலாகிதான் அறியாது. அப்ப இதுக்கு வந்து விபரீதமா ஒரு இச்சை வரும் பொழுது அந்த இச்சை வழி ஆன்மாவை அனுமதிக்கிறது பண்ணு, அந்த வினை பண்ண உடனே அது பாவம் என்று புத்தி தத்துவத்திலே கிடக்கும், பாவம் என்ற நிலையிலே கிடக்கும். அப்புறம் அதுக்கேற்ற பலனை ஊட்டுவார் பாருங்க. அப்ப சிந்திச்சு பார்ப்போம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம் வரணும் அப்படிங்கும்போது, இறைவன் காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டான், எனவே முன்னே தீவினை ஒன்று உண்டு, அப்ப இப்போதும் தீவினை செய்தால் இது வரும் பிறவி இது பாவமாக கிடந்து வருகின்ற பிறவியே பலனை கொடுக்கும், எனவே தீவினையை விட்டு விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அச்சம் பிறக்கும் இல்லையா. இப்ப இந்த வழியில செலுத்தாட்டா ஒழிய அந்த ஆன்மா வந்து தீவினையை இதை உணராது, தீவினுடைய கொடுமையை உணராது, அதை தவிர்க்காது. சரி, நாம நம்ம அதனால நம்மளை செலுத்துது, அதனால இன்னொரு ஆன்மா பாதிக்கப்படுது பாத்தீங்களா. இப்ப என்னுடைய பணத்தை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான்னு வைங்க, அவன் பணத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டான், அவன் வழியிலேயே அந்த ஆன்மா வழியிலே அவனை செலுத்திட்டு திருவருள், ஆனா என் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், எனக்கு அது நட்டம் ஆயிட்டு அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல என்னுடைய ஊழ் எப்படி இருக்கின்றது என்ன அப்படின்னா, நான் பணத்தை இழக்க வேண்டுங்கிற ஊழல நான் இருக்கேன், அப்படிப்பட்ட ஒரு தீய எண்ணத்துல அவன் இருக்கான், ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டுருதார். அக்க உனக்கு ஊழ் தானப்பா பணத்தை தொலைக்கணும்னு, அதனால தானே தொலைச்ச, உன் ஊழ் காரணமா தான் இழந்திருக்கேன், அதுல எடுத்தவன ஏன் குற்றம் சொல்லணும் அப்படின்னா, அவனுடைய நோக்கம் தான் முக்கியம். அவன் என்ன நோக்கத்தில் எடுத்திருக்கான், இவனுக்கு பணத்தை இழக்க வேண்டும் என்பது ஊழ், ஆகவே இவன் பணத்தை எடுப்போம்னா அவன் எடுக்கான். ஏன் ஊழ் என்னன்னு அவனுக்கு எப்படி தெரியும், ஏன் ஊழ் என்னன்னு எனக்கே தெரியாது, அவரவர்களுக்கே தத்தம் ஊழ் தெரியாது, அடுத்தவர்கள் ஊழ் எப்படி தெரியும், அவனுக்கு என்ன நோக்கம், அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அவன் எடுத்துட்டான், அந்த நோக்கத்துக்கு அவனுக்கு தண்டனை நிச்சயமா உண்டு. ஆனா நான் வந்து கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது, நான் ஒரு தப்பும் செய்யல, என்னுடைய பணத்தை இப்படி இழப்பிக்கும்படி பண்ணிட்டாரேன்னா இழக்க வேண்டிய ஒரு ஊழல் இருந்திருக்கு, இதற்கு ஏற்ற ஒரு முன்னவினை எப்பமாவது நான் செஞ்சிருப்பேன். இப்படி ஒருவர் வினையை இன்னொருவரோடு இணைத்து விடுகின்றார் அவ்வளவுதான். ஆகையினாலே ஆன்மா செய்கின்ற தீவினைகளுக்கெல்லாம் அந்த ஆன்மாவை செலுத்துகின்ற திருவருளே பொறுப்புன்னு சொல்லக்கூடாது. என்ன ஒரு கொள்ளக்கூட்ட பாஸ் இருந்துகிட்டு அடியாட்கள் எல்லாம் செலுத்தி தீவினை செய்ய வைக்கிற மாதிரி இல்ல, அப்பதான் செலுத்துவனே பொறுப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. இது ஆன்மாவை அந்தந்த வினைகளிலே செலுத்தி அதனுடைய தீமையை உணர வைத்து திருத்துகின்றார். ஆக இந்த வகையிலே ஐந்தாம் சூத்திரத்தினே சிந்தனையை நாம் வைத்திருக்கின்றோம். இனி ஆறாம் சூத்திரத்துக்கு வருவோம். ஏற்கனவே சொன்னது போல முதல் மூன்று சூத்திரங்கள் பிரமாண இயல், அதுபோல நான்காம் சூத்திரம், இதுவரை நாம் பார்த்து வந்த ஐந்தாம் சூத்திரம், இனி பார்க்க இருக்கின்ற ஆறாம் சூத்திரம், இந்த மூன்றும் இலக்கண இயல், இந்த மூன்றும் இலக்கண இயல். இதிலே அப்படி எதிர்நிரல் நிறையாக இலக்கணம் சொல்கின்றார். நான்காம் சூத்திரத்திலே பசுவுக்கு இலக்கணம் சொன்னார், ஐந்தாம் சூத்திரத்திலே பாச இலக்கணம் சொன்னார். அது எப்படி சார், எங்க சொல்லியிருக்காரு, நீங்க வந்து கருவிகளோடு ஆன்மா சேர்ந்த போதும் கூட முதலனுடைய உபகாரம் வேண்டும், அவன் உணர்த்த வேண்டும்னு அதுதான் சொன்னீங்க அப்படின்னா, அந்த இடத்துல முதலனுடைய அருள்னு சொல்லியிருக்காரு இல்லையா, தமி அருள்னார், அந்த அருள் என்பது திரோதான சக்தின்னு கொள்ளணும்னு சொன்னோம். திரோதன சக்தி அது இலக்கணம் கூறவே பாச இலக்கணம் பெறப்பட்டது. ஏன்னா திரோதன சக்தி தானே பாசங்கள் எல்லாம் தத்தம் வேலை செய்யும்படி ஏவுகின்றது, பார்த்தோம் இல்லையா. அம்மா அவர்கள் அருமையாக சொன்னார்களே திருவருள் பயன் நடத்தும் போது, என்ன ஐயா அவர்களும் அடிக்கடி பஞ்சாக்கிரத்தை வைத்து அவர்கள் விளக்குகின்ற பாங்கு மிக அருமையானது. உண்மை விளக்கம் தொடங்கும் போதே பஞ்சாக்கிரத்தை வைத்தே விளக்கினார்கள், ரொம்ப அருமையாக கேட்கறது, ரொம்ப அருமையா இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பஞ்சாக்கிரத்திலே நகாரம் இருக்கின்றதே, இந்த நகாரம் தானே திரோதன சக்தி, அந்த நகாரமாக திரோதன சக்திக்குள்ளே மாயை கண்மங்கள் அடங்கும். எனவே திரோதன சக்தி இலக்கணம் கூறவே மாயை கண்மங்களுடைய இலக்கணம் பெறப்பட்டது. மாயை கண்மங்கள் உண்டு ரெண்டாம் சூத்திரத்துல பிரமாணம் சொல்லியாச்சு, என்னன்னா இருவினைட்டாரு கண்மம், அதுக்கு பற்றுக்கோடு மாயை பெறப்பட்டது, அவையெல்லாம் உண்டு அங்க சொல்லியாச்சு. அவற்றினுடைய இலக்கணத்தை இங்க சொல்லியிருக்காரு, எப்படின்னா திரோதன சக்தியில வச்சு சொல்லியிருக்காரு. திரோதன சக்தி எனது இலக்கணம் கூறவே கண்ம மாயை எனது இலக்கணம், அவற்றோட அடங்கும். கண்ம மாயை இரண்டும் திரோதன சக்தியில் அடங்கும். திரோதன சக்திக்கு இலக்கணம் என்ன, என்ன இலக்கணம், அவை ஆன்மாக்களை அது செலுத்தும், தன்னுடைய நிலையிலே எந்த விகாரமும் அடையாது. இரும்பை காந்தம் செலுத்துவது போல, இந்த இரும்பு போல விகாரம் எதுவும் அடையாமல் இருந்து கொண்டு ஆன்மாக்களை வினைக்கு ஈடாக செலுத்தும் இல்லையா, ஆன்மாக்களுக்கு உரிய அனுபவம் அதற்கு வராது. இதுதான் திரோதன சக்தி இலக்கணம். அந்த ஆன்மாக்கள் தன்னை அறிந்து கொள்ளாத வண்ணம், திரோதன சக்தி தான் நம்மளை செலுத்துது என்று ஆன்மாக்கள் அறிந்து கொள்ளாத வண்ணம் அவற்றை செலுத்தும், இதுதான் அதனுடைய இலக்கணம். அதுதான் திரோதன சக்தியினுடைய இலக்கணம். இப்படி சொல்லிட்டதுனால இதுல மாயை கண்மங்கள் அடங்கும் திரோதன சக்தியில, எனவே மாயை கண்மங்கள் இலக்கணமும் பெறப்பட்டது. இதை விளக்கமா படிக்கணும்னா அதிகரணத்துக்குள்ள போகணும், எப்படி இதுல மாயை கண்மங்களுடைய இலக்கணம் இருக்கு சொன்னா, சிவபிரகாசம் போகணும், சிவபிரகாசத்துல போனாதான் மாயை கண்மங்களுடைய இலக்கணம் இருக்கின்றது. என்ன அப்படின்னா லேசா கோடிட்டு காட்டியிருந்தேன், சிரமம் அங்கங்க கொஞ்சம் பிறந்துட்டேன்னா போச்சு, உங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிரும், நான் பிறலாம சொல்லணும் இந்த இடத்துல அதிகப்படி. ஆனாலும் நான் ஆரம்பிச்சதுனால நான் சொல்லியிருந்தேன், மாயை கண்மங்களது இலக்கணம் எப்படி திரோதன சக்தி இலக்கணம் தானே சொல்லியிருக்காரு, இதுல எப்படி மாயை கண்மங்களது இலக்கணம் பெறப்பட்டது அப்படின்னா, உயிர் செய்கின்ற ஒவ்வொரு வினையும் அந்த உயிரை பிறவி கொடுத்து பந்திக்கத்தான் செய்யும் இல்லையா. எந்த வினையும் வந்து அதை சிவபெருமான்கிட்ட சேர்க்காது, உயிர் செய்யக்கூடிய எந்த வினைக்கும் பிறவிதான். அப்ப எப்படி சிவபெருமான செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், நம்ம வினையாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வினைக்கு போற பிறவிதான் சொல்றீங்களா, சிவபெருமான செய்யறது எப்படி, இதை தெரிஞ்சுக்கிட்டதான் நான் வந்து 15 நாள் இங்க வந்து உட்காந்துருக்கமா, நமக்கு நம்ம பிறவிதான் பிறவிதான் இதை தெரிஞ்சுட்டு போதாக வந்திருக்கோம், சிவபெருமான செய்யற என்ன சார் வழி அதை சொல்லுங்க சார், ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதை எட்டாம் சூத்திரம் சொல்றேன், நான் சொல்லாம விட போறது இல்ல, அந்த எட்டாம் சூத்திரம் தான் சொல்ல முடியும், அங்கதான் சொல்ல முடியும், ஏன்னா ஏழாம் சூத்திரம் முடிச்ச பிறகு தான் சொன்னாதான் அது விளங்கும். ஆகவே இங்க என்னன்னா, அந்த வினைகளை செய்து செய்து அது பிறவியை தான் அடையும் ஆன்மா. இப்படி ஆன்மாவை பிறவியில் தள்ளி கொண்டிருப்பது அதுதான் இருவினையின் இலக்கணம். மாயையின் இலக்கணம் என்ன அப்படின்னா, அந்த ஆன்மா செய்ததற்கு ஏற்ற செய்த வினைக்கு ஏற்ற பலனை அனுபவிக்கிறது அல்லவா, அந்த பலனாக இருப்பது என்ன, மாயாமலம் தான். இன்பம் துன்பம்லாம் என்ன, இந்த உலகத்து விடயங்களை அனுபவிப்பதனால வருது, எனவே இந்த இன்ப துன்பத்தை கொடுப்பதற்கு ஒரு காரணமா இருப்பது மாயை தான். இந்த உலகத்தில் இருந்தால்தான் நம்ம இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க முடியும். இந்த உலகம் வந்து மாயை, மாயா காரியம். எனவே வினைப்பலன்களை ஊட்டக்கூடிய ஒரு பொருளாக இந்த உலகம் இருக்கின்றது. இப்படி இருப்பதுதான் மாயையின் இலக்கணம். பொது இலக்கணம் தான் இங்க எல்லாமே, பொது அதிகாரம் தான், பொது இலக்கணம் தான். உண்மை இலக்கணம் பின்னால பெறப்படும். ஆக இப்படி இது திரோதன சக்தியை சொன்னதுனால இது எப்படி பெறப்பட்டதுன்னா, திரோதன சக்தி தான் என்ன செய்து வினைக்கேற்றபடி செலுத்துகின்றது, வினைக்கேற்றபடி பிறவியை இது கொடுக்கின்றது. ஆனா அது சும்மா கொடுக்கல, இவனுக்கு பிறவியை கொடுப்போன்னு கொடுக்கல, பிறவியை பெறுவதற்கேற்ற வினை இருப்பதனால தான் அது கொடுக்கின்றது. எனவே திரோதன சக்தியை சொன்னா அந்த வினையும் பெறப்படும். ஆணையின் இருவினையின் அப்படின்னு அங்கேயே ஆணையையும் வினையும் சேர்த்து சொன்னார். ஆணை திரோதன சக்தி தானே, அங்கே திரோதன சக்தியை சொன்னா அதன் வழி துணை காரணமாகிய வினை அடங்கும், அந்த வினைக்கு பற்றுக்கூடாகிய மாயையும் அடங்கும். அப்படி வச்சுக்கோங்க. இப்படி நாம அஞ்சாம் சூத்திரம் தரவே சிந்திச்சு. இனி ஆறாம் சூத்திரத்திலே இன்னும் எஞ்சியுள்ள ஒரு பொருளுக்கு இலக்கணம் சொல்லணும். நாலாம் சூத்திரத்துல பசு இலக்கணம் சொல்லியாச்சு, அஞ்சாம் சூத்திரத்துல பாச இலக்கணம் சொல்லியாச்சு, பதி இலக்கணம் சொல்லணும் இல்லையா? பதி இலக்கணம் சொல்லியாச்சு சார். மாயை மா மாயை பாட்டு முதல் அடி, நீங்க பாட்டு முதல் போய் பரவாயில்ல பாத்துக்கோங்க. மாயை மா மாயை, இப்ப அதை விளக்கணும்னா எல்லாம் மா மாயே ஆயிரும் சரிங்களா? இந்த அளவு இருக்கட்டும். இனி அடுத்தால முதல் நாலாம் சூத்திரத்துல பசுவுக்கு இலக்கணம் சொல்லியாச்சு, ஐந்தாம் சூத்திரத்துல பாசத்துக்கு இலக்கணம் சொல்லியாச்சு, இனி ஆறாம் சூத்திரத்துல பதிக்கு இலக்கணம் சொல்லணும். சுவாமி என்ன சொல்லுதா, சுவாமி சுவாமி பதிக்கு இலக்கணம் இலக்கணம் சொல்லியாச்சு. அப்ப சொன்னதே திருப்ப சொல்ல வராரா? அது கூறியது ஊரலாயிருமே. சரி, பதி இலக்கணத்தை எங்க சொன்னாரு நமக்கு தெரியாம? நாலுல பசு இலக்கணம் தானே இருக்கு, அஞ்சுல பாச இலக்கணம் தானே இருக்கு, பதிக்கு எங்க இலக்கணம் சொன்னாரு அப்படின்னா ரெண்டாம் சூத்திரத்தை சொல்லிட்டாரியா அப்படின்னு சுவாமி சொல்லுதா. ரெண்டாம் சூத்திரமா முதல் சூத்திரம் பதி உண்மை, ரெண்டாம் சூத்திரம் பாச உண்மை அல்லவா? ரெண்டாம் சூத்திரத்துல கருத்து பாச உண்மை அல்லவா? அங்க எங்க பதிக்கு இலக்கணம் எங்க சொல்லிருக்காரு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, என்ன சொன்னாரு அங்க பாச உண்மை தான் சொன்னாரு. இருவினைன்னு சொன்னாரு, அதுக்கு பற்றுக்கோடு மாயை, இருவினையும் மாயும் பெறப்பட்டது. சரி, அதை சொல்லும் போது பதியினை இலக்கணமும் சேர்த்து பெறப்பட்டது அப்படின்னார். என்ன அப்படின்னா, போக்குவரவு புரிய உயிர்கள் எல்லாம் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்றல் தான் பதியினுடைய இலக்கணம். இந்த உயிர்கள் எல்லாம் இருவினைக்கு ஏற்றபடி போக்குவரவு புரிய வைத்துக் கொண்டு அந்த ஆணையை விட்டு நீக்கம் இல்லாமல் இருப்பதுதான் அவனுக்கு இலக்கணம்னார். அப்படி ஐந்து செய்து கொண்டிருப்பதுதான் இலக்கணம்னார். இது பொது இலக்கணம் தான்.